சகோதரர் சகரியா புன்னன் வழங்கும் அடிப்படை வேதாகம சத்தியங்களின் ஐந்தாவது வேத பாடம் சுயாதீன சித்தமும் மனசாட்சியும். நாம் நம்முடைய அடிப்படை வேதாகம பாடங்களையும் கோட்பாடுகளையும் நாம் தியானிக்க விரும்புகிறோம். இதை நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், குறிப்பாக முதல் 6-4 அதிகாரங்கள். இதன் மூலமாக தேவன் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கடந்த 5 வேத பாடங்களில் இதை பார்த்திருக்கிறோம். இந்த 6வது வேத பாகத்திலே நாம் மீண்டுமாய் இந்த மறைந்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் இவைகளை நமக்கு வெளிப்படுத்த முடியாது விரும்புகிறார். மனிதனுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள இது உதவுகிறது. அதற்கு பிறகு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள இது ஒரு உதவுகிறது. நாம் தேவன் மனிதனோடு கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன, சாத்தானுடைய தந்திரங்கள், தேவன் ஏற்பாடு செய்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் சுயாதீன சித்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மனிதனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வரங்களிலே ஒன்று என்னவென்றால் தெரிவு செய்யக்கூடியதான ஒரு சுயாதீனம், சுதந்திரம். தேவன் இந்த சுதந்திரத்தை கோள்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ அல்லது மரங்களுக்கோ அவர் கொடுக்கவில்லை. அவைகளுக்கு தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரம் இல்லை. இந்த கோள்கள் தன்னார்வமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை கூட அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகவில்லை, ஒரு வினாடி கூட கீழ்ப்படியாமல் போகவில்லை. தேவனுக்கு வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் என்று மட்டும் இருக்குமானால் மனிதனிடத்திலிருந்து தேவன் மனிதனையும் அந்த நட்சத்திரங்களைப் போல கோள்களைப் போல உண்டாக்கியிருக்கலாம், அல்லது மனிதனுக்கு சரீரத்தையும் ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்து உண்டாக்கிவிட்டு உள்ளே ஒரு ரோபோட்டை போல மனித இயந்திரத்தை போல புரோகிராம் பண்ணியிருக்கலாம். இந்த நாட்களில் நமக்கு கணினியினாலே கட்டுப்படுத்தப்படுகிற ரோபோட்டுகள் இருக்கிறது, அவைகள் எது வேண்டாமலாம் செய்யும். சர்வல்லமுள்ள தேவன் மனிதனையும் ஒரு கணினியால் இயக்கப்படுகிற ரோபோட்டை போல புரோகிராம் பண்ணப்பட்டு அவர் உண்டாக்கிறது இருக்கலாம். அவன் அந்த நன்மை திறமை அறியத்தக்க விருட்சத்திற்கு கிட்டே கூட போயிருந்திருக்க மாட்டான் என்று சொல்ல அப்படி அது புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கணினிகள் இருக்கிறது, நாம் என்ன புரோகிராம் பண்ணுறோமோ அதன்படி அது இயங்குகிறது. அதே போல தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அதே போல உண்டாக்கியிருந்திருக்கலாம். அப்படியானால் அவர்கள் 100க்கு 100 தேவனுக்கு கீழ்ப்படைந்திருந்திருப்பார்கள். ஆனால் தேவன் அவருக்கு கீழ்ப்படுதல் மட்டும் தேவையல்ல. ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படுதல் ஏற்கனவே கோள்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாகவும் மரங்கள் மூலமாகவும் அவருக்கு அந்த கீழ்ப்படுதல் கிடைக்கிறது. விதைகள் கூட அந்த கீழ்ப்படுதல் என்கிற கோட்பாடு உள்ளவர்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு தன்னார்வமான ஒரு கீழ்ப்படுதல் தான் தேவை, சுயாதீனமான ஒரு கீழ்ப்படுதல். அது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த தன்னார்வ கீழ்ப்படுதல் இல்லாதபடிக்கு பரிசுத்தம் அங்கே இருக்க முடியாது. தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். மனிதன் ஒரு காலம் தனக்கு தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரம் இல்லாவிட்டால் பரிசுத்தமானவனாக முடியாது. ஏன்னா அகவைதான் சுயாதீன சித்தம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. மனிதன் பரிசுத்தமாவதற்கும் அது உதவி செய்கிறது. தேவன் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த சுயாதீன சித்தத்தை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஒரு மனிதன் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் பொழுது தேவன் அவனுடைய சுயாதீன சித்தத்தை எடுத்து போடுவதில்லை. இன்னும் மனிதன் தன்னை குறித்து முழு கட்டுப்பாடு உடையவனா இருக்கிறான். சொல்ல போனால் ஒரு மனிதன் பரிசுத்தம் நிறையும் பொழுது தன்னுடைய சரீரத்தை இன்னும் மேன்மையான விதத்திலே கட்டுப்படுத்துகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனி சுய கட்டுப்பாடு. கலாத்தியர் 5 அதிகாரத்திலே 23 வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் யாராவது ஒருவர் நான் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டேன், ஆகவே நான் இங்கிருந்து அங்கே தூக்கி எறியப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது அதை நான் ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டும். நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன், நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால், என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. ஏனென்று சொன்னால் நான் வேதத்திலே பார்த்திருக்கிறேன், பேய்கள் தான் ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்ளுகிறது. பேய் பிடித்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தங்கள் மேல் கட்டுப்பாடு இல்லை. நான் தனிப்பட்ட விதத்திலே அநேக நபர்கள் பேய் பிடித்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தங்களுடைய புலங்கள் மீது கட்டுப்பாடு இல்லை. ஆனால் பேய் எப்படியாவது பிசாசு எப்படியாவது மனிதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் தேவன் அது போல மனிதனை கட்டுப்படுத்த விரும்பவில்லை. அவனுடைய சுயாதீன சித்தத்தை எடுத்து போடுக்கிற அளவுக்கு கட்டுப்படுத்த தேவன் விரும்புவதில்லை. ஆனால் பிசாசு நம்முடைய சுயாதீன சித்தத்தை எடுத்து போடுகிறான். நான் பேய் பிடித்த ஜனங்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு தங்கள் மீது கட்டுப்பாடு இல்லை. ஆகவே தான் நம் வேதத்திலே வாசிக்கிறோம் பேய் பிடித்த என்று வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவினர் பிடிக்கிறது என்று நாம் பார்ப்பதில்லை, பரிசுத்த ஆவியான நிரப்புகிறார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நிரப்புதலுக்கும் பிடித்தலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிறார், பேய்கள் ஒரு மனிதனை பிடிக்கிறது. பிடிப்பது என்று சொல்ல முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்வதாகும். பேய் பிடித்த நபர் அவன் தான் என்ன பேசுகிறான் என்பது அவனுக்கு தெரியாது, என்ன செய்கிறான் என்பதும் நமக்கு தெரியாது. அவன் எல்லா விதமான புத்தியனமான காரியங்களும் செய்து கொண்டிருப்பான். ஆனால் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அவன் நூற்றுக்கு நூறு தன்னுடைய புலங்களிலே கட்டுப்பாடு உள்ளவனாய் இருக்கிறான். இதை நான் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு வசனம். உங்களுக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:32 தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானோர் என்னை நிரப்பும் பொழுது, நான் பரிசுத்தாவின் வரத்தை உபயோகிக்கும் பொழுது, அது தீர்க்கதரிசனமாக இருக்கலாம், பிரசங்கித்தலாக இருக்கலாம், போதித்தலாக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறாய் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்னுடைய புலங்களின் மீது எனக்கு முழு கட்டுப்பாடு இருக்கிறது. எப்பொழுது நான் ஆரம்பிக்க வேண்டுமோ அப்பொழுது ஆரம்பிக்கிறேன், எப்பொழுது முடிக்க வேண்டுமோ அப்பொழுது நான் முடிக்கிறேன். எனக்கு அதன் மீது கட்டுப்பாடு இல்லை, என் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால், உதாரணமாக நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எப்பொழுது நிகழ்ச்சி முடிந்துவிடும் ஆனால் நான் பேசிக் கொண்டே இருப்பேன், அது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? ஆனால் ஒரு பேய் பிடித்த ஒரு மனிதன் இங்கே நின்று கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவன் தன்னை கட்டுப்படுத்த தெரியாது. அவனுக்கு எப்பொழுது ஆரம்பிக்கிறான் என்றும் தெரியாது, எப்பொழுது முடிக்கிறான் என்றும் தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் ஆவிகள் அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒவ்வொரு வரமும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், நாம் நம்முடைய தெரிவின்படி அதை பயன்படுத்துவதற்காக. தேவன் ஒரு மனிதனுக்கு போதிக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் எனக்கு அந்த போதிக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். நடுராத்திரி 3 மணிக்கு என்னை எழுப்பி 10 மணியோ 1 மணி நேரமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரம் பேச சொன்னால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், ஆவியானவர் எனக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆவி எனக்கு அடங்கி இருக்கிறது. ஆகவே சுயாதீன சித்தம் என்பது ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். அந்த ஆதாம் தானாக அந்த தன்னார்வ சித்தத்தை பயன்படுத்தி ஒரு தெரிவு செய்யும்படியாய் விரும்புகிறார். அப்பொழுது மட்டுமே அவன் பரிசுத்தவனாய் மாற முடியும். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவன் அப்படி மாற முடியும். இப்பொழுது அவனுக்கு அந்த சுயாதீன தன்னார்வ சித்தம் இல்லை என்று சொன்னால் அவன் அதை பயன்படுத்துறவன் இல்லையா என்று எப்படி தெரியும்? தேவன் சொன்னார், 10,000 மரங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நீ புசிக்கலாம், ஆனால் ஒரு கனி புசிக்க கூடாது என்று சொன்னார். ஒரு மரத்தின் கனி, அது கஷ்டமான காரியமா? ஒரு அறையிலே 10,000 காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீ தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கடினமான ஒரு கட்டளையா? இல்லை, அது மிகவும் எளிதான ஒரு கட்டளையாகும். தேவன் மாறாக இப்படி சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், 10,000 மரங்களுடைய கனிகளை புசிக்க கூடாது, ஒரே மரத்தின் கனித்தான் புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கடினமான ஒரு கட்டளையா இருந்திருக்கும். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல, அவருடைய கற்பனைகள் எல்லாம் லகுவானவைகள். 1 யோவான் 5 அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவைகள் பாரமானவைகளே அல்ல. ஆனால் பிசாசுதான் என்ன சொல்கிறான், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவர்கள் என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவரனுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்குது என்று சொல்கிறார். மத்தேயு 11:29-30 அவருடைய நுகத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், ஏனென்றால் அது லகுவாய் இருக்கிறது. ஆனால் பிசாசனுடைய நுகமும் அது பாரமாக இருக்கிறது. வாழ்க்கையில உங்களுடைய சொந்த வழியை தெரிந்து கொண்டு சுமக்கிற நுகம் கடினமானதா இருக்கும். ஆகவே சுயாதீன சித்தம் ஒரு காலம் தேவன் அதை எடுத்து போடுகிறது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை அதை எடுத்து போடுகிறதே கிடையாது. நீங்கள் மிகவும் அதிகமாய் ஆவில நிரப்பப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய முழு புலங்களும் உங்களுக்கு அடங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த சித்தத்தை வைத்து தேவனை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் தெரிவு செய்யலாம். தேவன் ஒரு காலம் உங்களை பிடித்து கொண்டு, நீ கண்டிப்பாக உனக்கு விரும்புகிறதோ உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ பரலோகத்துக்கு போய்த்தானாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறதே அல்ல. சில பேர் சொல்லுகிறார்கள், தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னை பிடித்துக் கொண்டு கண்டிப்பாக நீ பரலோகத்தான் போய்விட வேண்டும் என்பது போல போதிக்கிறார்கள். அது சரியல்ல. அப்படி தேவன் சொல்லுகிறதே, அது எப்படி நடக்கும்? அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய சுயாதீன சித்தம் எடுத்து போடப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், யோவான் 10:27-29 என்னுடைய ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு ஜீவனை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் அதை கொடுப்பதில்லை. அந்த ஆடு சத்தத்தை கேட்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அப்பொழுது அவர் இத்தனை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவைகள் யாரும் என்னுடைய கரத்தை வந்து பிடுங்குவதில்லை என்று சொல்கிறார். என்னுடைய தகப்பனான என் பிதாவானவர் அந்த ஆடுகளின் கரத்திலே கொடுத்திருக்கிறார், யாரும் அதை பிடுங்க முடியாது. ஆகவே நாம் முழுத்தோடு என்ன விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவன் சர்வ வல்லமுள்ளவர், இயேசும் சர்வ வல்லமுள்ளவர், நாம் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். இந்த பூமியில எந்த ஒரு சக்தியும், இந்த அண்டசராசர் எந்த ஒரு சக்தியும் நம்மை இயேசுடைய கரத்திலிருந்து பிடுங்க முடியாது, இயேசு பிதாவுடைய கரத்திலிருந்து. ஆனால் நாம விரும்பினால் அவருடைய கரத்திலிருந்து கீழே குதிக்கலாம். இதுதான் காரியம். இது நம்முடைய ரட்சிப்பை நாம் இழக்க வைக்கிறது. ஒருவேளை ஒரு கட்டத்தில் நான் இனிமேலும் தேவனை பின்பற்ற முடியவில்லை என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் கண்டிப்பாக செய்யலாம். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வது போல, நான் இந்த வழியில போக விரும்பவில்லை என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் ரட்சிப்பை இழந்து விடுகிறான். ஆகவே தேவன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு சுயாதீன சித்தத்தை எடுத்து போடுகிறதில்லை. தேவன் ஒரு காலம் ஒரு மனிதனை பிடிக்கிறதில்லை. அப்படி பிடித்து விட்டால் அந்த நேரத்திலிருந்து நான் ரோபோவை போல நான் மாறிவிடுகிறேன். சில பேர் இப்படிப்பட்ட சில காரியங்களை போதிக்கிறார்கள். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் ஒரு ரோபோவை போல இருக்கிறான், அவன் அந்த ரட்சிப்பை இழக்கவே மாட்டான் என்று போதிக்கிறார்கள். அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தினால் அப்படி நடக்கும் என்று சொல்கிறார். அப்படி இல்லை, இதெல்லாம் தவறான போதனைகள். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த போதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இதை பொருத்தி பாருங்கள். நீங்கள் தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தெரிவு செய்ய வேண்டும். சிலர் சொன்னார், யாரோ ஒருவர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு விரும்புகிறானோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பான். இந்த சத்தியத்து இந்த வாசகத்தினுடைய சத்தியத்தை விளங்காமல் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு அதிகமாய் பரிசுத்தமாகவில்லை என்று சொன்னால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கேட்க வேண்டுமா? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்பவில்லை. உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதிகமான பரிசுத்தத்திலே உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததானால் நீங்கள் அதிக பரிசுத்தமுள்ள மாறியிருப்பீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட தெரிவுகளை செய்தபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதிகமான பரிசுத்த வாழ்க்கையில் உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ஒவ்வொன்றும் தெரிவு செய்கிறதில் தான் பொறுத்து தான் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. உதாரணமாக இயேசு லூக்கா 9 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், 23 வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவனின் சத்தத்தை கேட்டால், அல்லது ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்படியானால் அவன் சீஷனாயிருப்பான். ஒருவன் தன் சிலுவை எடுக்கவில்லை என்றால், தன்னை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவன் சீஷனாய் இருக்க மாட்டான். அனுதினமும் அவன் சிலுவை எடுக்கவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் பல தெரிவுகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த தெரிவுகளிலே நான் என்னுடைய சொந்த சத்தத்துக்கு மறுப்பு தெரிவித்து தேவ சத்தத்துக்கு ஆம் என்று சொல்கிறேன். இதுதான் என்னை வெறுப்பது என்பதனுடைய அர்த்தம், சிலுவை எடுப்பது என்பதனுடைய அர்த்தம். என்னுடைய சொந்த சத்தத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன், தேவ சத்தத்தை நான் செல்லுகிறேன். 2 பேர் இருக்கிறார்கள், ஒரே நாளில் ரசிக்கப்பட்டுள்ள என்று வைத்துக் கொள்வோம். ஒரே சபைக்கு போகிறார்கள், இருவருக்கும் ஒரே தருணங்கள் காணப்படுகிறது. ஒரே கூட்டங்களை, ஒரே விதமான கூட்டங்களை 10 அட்டன் பண்ணுகிறார்கள். 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதன் ஆவிக்கிறவர்கள் மிகவும் அதிகமாக வளர்ந்திருக்கிறான், இன்னொரு மனிதன் வளரவில்லை. இருவரும் ஒரே விதமான கூட்டங்களுக்கு தான் போனார்கள், ஒரே சபைக்கு தான் போனார்கள், ஒரே வேதமத்தை தான் வாசித்தார்கள், ஒரே விதமான தருணங்கள் தான் இருந்தது. ஆனால் ஏன் இந்த 10 ஆண்டுகளில் இருவருக்கும் அவ்வளவு வித்தியாசம்? 10 ஆண்டுகளிலே எல்லா சூழ்நிலையிலேயும் இந்த இருவரும் சந்தித்த சூழ்நிலைகளிலே இருவரும் வெவ்வேறு தீர்மானங்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு சகோதரன் தன்னைத்தானே வெறுத்து, அடிக்கடி தன்னைத்தானே வெறுத்து தேவ சித்தத்தை தெரிவு செய்து கொண்டிருந்தான். மற்றொருவன் கவனக்குறைவாக அவன் தன்னை தன் சித்தத்தையே செய்து கொண்டிருந்தான். அதனுடைய விளைவு என்னவென்றால், ஒரு மனிதன் எத்தனையோ இன்னொரு மனிதனை காட்டிலும் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் ஆவிக்கிற வாழ்க்கையில போய்விட்டான். இருவரும் ஒரே கட்டத்தில் தான் ஆரம்பித்தார்கள். என்ன வித்தியாசம் இதுல? அவர்கள் செய்ததான தெரிவுகள். சுயாதீன சித்தம் நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக போறோம் என்பதை தீர்மானிக்கிறது. அந்த சுயாதீன சித்தம் தான் நீங்கள் பரலோகத்தில் என்ன வெகுமதி பெறப்போம் என்பதையும் தீர்மானிக்கிறது. இயேசுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்க போறோம் என்பதையும் தான் தீர்மானிக்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய பலன். ஆகவே நாம் பார்க்கிறோம், தேவன் ஆதாமுக்கு கொடுத்த சுயாதீன சித்தமானது அது மிக மிக விலையேறப்பெற்ற ஒரு வரம். தேவனுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்னவென்றால், அதை நான் மெச்சிக்கொள்கிறது என்னவென்றால், நான் அதிகமாக மதிக்கிறது என்னவென்றால், அவர் நாம் தெரிவு செய்வதற்குரிய சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நான் இதனாலே பற்றி பிடிக்கப்பட்ட பொழுது அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விளைவை உண்டு பண்ணது. என்னவென்றால், நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருந்தால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள். சங்கீதம் 117 வாசிக்கிறோம், ஒரு மனிதன் விக்கிரங்களை செய்கிற மனிதன் அவன் அந்த விக்கிரங்களைப் போலவே மாறுவான் என்று சங்கீதம் 115:8 நாம் வாசிக்கிறோம். விக்கிரங்களை வணங்குகிறவர்கள் அதே போலவே மாறுகிறார்கள். நாம் எப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறோமோ அது போலவே நாமும் மாறுவோம். ஆகவே நான் வணங்குகிற தேவன் அவர் மெய்யான தேவனாக இருந்தால், எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிற தேவனாக இருந்தால், என்னையும் அதே போலதான் அவர் மாட்டுவார். என்னுடைய சக ஊழியர்களோடு கூட, எனக்கு கீழே வேலைசர்களோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே அப்படிதான் மாறுவார். நானும் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பேன். என்னுடைய சகோதரர்களுக்கு, சபையில் உள்ள சகோதரர்களுக்கு, நான் மூப்பனா இருக்கக்கூடிய சபையிலே சகோதரர்களுக்கு நான் சுயாதீனம் கொடுக்கிறேன். அவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த மாட்டேன். அது மத தீவிரவாத இயக்கங்களில் தலைவர்கள் அப்படி செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறான பொய்யான தெய்வத்தை வணங்குகிறார்கள். அவர்கள் வேறொரு இயேசுவை வணங்குகிறார்கள். யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஏதாவது ஒரு விதத்தில் கட்டுப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனை குறித்து முதல் காரியங்களே விளங்கிக் கொள்ளவில்லை என்று நாம் சொல்லலாம். பிசாசு தான் ஒரு பயணத்தை பிடிக்கும். ஆகவே மத தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்கள் உங்களுடைய மனதை அவர் கட்டுப்படுத்துகிறார்கள், உங்களை உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவ மனிதர்கள் உங்களுக்கு தேவனே கொடுக்கக்கூடியதான அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களும் பாஸ்டர்களும் உங்களை கட்டுப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள். அதை ஒரு காலம் உங்கள் வாழ்க்கை நடக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அது பிசாசினுடைய வழி. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே, நீங்கள் விலைக்கரத்தினாலே வாங்கப்பட்டீர்கள், நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள். மிகவும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முக்கியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு பெரிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், அது மனசாட்சி. இது மிகப்பெரிய ஒரு மனசாட்சி, ஒரு தேவனுடைய வரமாக இருக்கிறது. இந்த மனசாட்சி நான் ஒரு தவறு செய்தால் உடனடியே எனக்கு உணர்த்துகிறது. நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த மனசாட்சி வேண்டாம் இது தவறு என்று சொல்லுகிறது, இதனை செய்யக்கூடாது என்று மனசாட்சி உறுத்துகிறது. இப்பொழுது மனசாட்சி தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நடத்தி செல்கிறது. மனசாட்சி என்பது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கண்களோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மனித கண்கள், ஒரு மனிதனுடைய கண் தெளிவாயிருந்தால் அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். குருடா இருப்பது என்றால் என்ன என்றால் கண்களை ஒரு 15 வினாடிகள் மூடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும், அது மிகவும் பயங்கரமாயிருக்கும். ஏனென்று சொன்னால் வெளியே ஒளி இருக்கிறது, நமக்கு பார்வை இருக்கிறது, வெளியே பொருட்கள் மீது வெளிச்சம் விழுகிறது, அந்த வெளிச்சம் நம்முடைய கண்களுக்குள்ளாக மூளைக்கு செல்கிறது. ஆகவே நாம் பார்க்க முடிகிறது, பொருட்களை நாம் பார்க்க முடிகிறது, மக்களை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய கண்கள் கெட்டுவிட்டது என்று சொன்னால் அது கேட்ராக்ட் வந்ததுனாலேயோ அல்லது குருட்டினாலேயோ அல்லது வியாதி வந்ததுனாலேயோ நாம் நோய் கெட்டு நம்முடைய கண்கள் கெட்டுப்போய்விட்டால் ஒன்று பார்க்க முடியாது. ஆகவே ஒரு மனிதன் தன் மனசாட்சியிலே கவனக்குறைவாக இருப்பால் இதுதான் நடக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களுடைய பார்வை முக்கியமாக இருக்கிறது, தேவனுடைய வரம் என்று நாம் விரும்புகிறோம். 2 கண்கள் எவ்வளவு பெரிய தேவனுடைய வரமாக இருக்கிறது. ஒரு கண் இருந்தாலும் இவ்வளவு காரியங்களை பார்க்கலாம், ஆனால் 2 கண்கள் இருக்கும்பொழுது முப்பரிணாம காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏன் அநேக மக்கள் தன்னுடைய மனசாட்சியை குறித்து கவனக்குறைவாக இருக்கிறார்கள்? அவளுடைய மனசாட்சி எப்படி நம்முடைய ஆவிக்கு இருக்கிறதோ அதே போல நம்முடைய கண்கள் நம்முடைய சரீரத்துக்கு இருக்கிறது, அல்லது கண்கள் சரீரத்துக்கு இருப்பது போல மனசாட்சி நம்முடைய ஆவிக்கு இருக்கிறது. இயேசு சொன்னார், சரீரத்தினுடைய விளக்கு கண்கள், அது தெளிவாயிருந்தால் முழு சரீரமும் தெளிவாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய கண் இருளாய் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாருங்கள் என்று லூக்கா 11 அதிகாரத்தினுடைய மத்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இது எப்படி நம்முடைய மனசாட்சிக்கு பொருந்தும்? கண்களிலே ஒரு தூசி விழுந்து விட்டது என்று சொன்னால் அங்கே கண் உறுத்துகிறது, உறுத்தின உடனே நீங்கள் போய் தண்ணீர் எடுத்து கழுவுவதற்காக போகிறீர்கள். நீங்கள் முழு முக்கியமான வேலை செய்திருந்தாலும் அதை விட்டுவிட்டு நீங்கள் வாஷ் பேசினில் போய் தண்ணீர் எடுத்து கழுவுகிறீர்கள். நீங்கள் கழுவவில்லை என்றால் கொஞ்சமாக அந்த தூசிகள் சேர்ந்து 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 நீங்கள் குருடாகி போய்விட முடியும். இந்த தொழுநோய் உள்ளவர்களுடைய கண்களிலே இந்த கண்களை மூட முடியாதபடிக்கு அவனுடைய தசைகள் பாழாகி இருக்கிறது, பழுதுபட்டு இருக்கிறது. ஆகவே அந்த பிரச்சனை என்றால் அந்த தூசிகள் வந்து அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த தொழுநோய் அவர்களுக்கு பார்வையை அகற்றுவதில்லை, ஆனால் அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் தான் அவருடைய பார்வையை இழக்க செய்கிறது. அந்த தசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தசைகள் எல்லாம் தொழுநோயினாலே கெட்டுப்போய் விடுகிறது. ஆகவே கண் திறந்தே இருக்கிறது. ஆகவே நம்முடைய கண்களை பார்வையை குறித்து நாம் கவனமாக இருப்பது போல நம்முடைய ஆவியில் இருக்கக்கூடிய மனசாட்சியை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனசாட்சியிலே தீமை ஏற்பட்டால் உடனே கழுவிக்கொள்ள வேண்டும். ஏதாவது தவறு என்று சொன்னால் உடனே கழுவிக்கொள்ள வேண்டும். நாம் மனசாட்சியிலே அழுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருப்பது போல நாம் அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களிலே கூடாய் போய்விடுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கூடாய் போய்விடும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்காது. நீங்கள் தேவனுடைய உண்மையை பார்க்க முடியாது, தேவனுடைய சத்தியத்தை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க முடியாது. உங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடுகள் கிடைக்காது. அந்த வெளிப்பாடுகள் தான் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அநேக பிரச்சனைகள் அதற்கு அது மூலமாய் வருகிறது. நீங்கள் மட்டும் உங்களுடைய மனசாட்சியை குறித்து கவனமாக இல்லாவிட்டால், அதை பாதுகாப்பதற்கு நீங்கள் கவனம் கொள்ளாவிட்டால், அதை சுத்தமாய் பாதுகாப்பதற்கு கவனம் கொள்ளாவிட்டால், ஆகவே தான் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறது என்னவென்றால், எப்படி கண்களிலத்திலே நாம் கவனமாக இருக்கிறோம் அதே போல மனசாட்சி உங்களுக்கு உறுத்தின உடனே நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். தேவனிடத்திலே போங்கள், அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே நான் இது செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல மக்களிடத்திலே பாவம் செய்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. உன்னியவான் 1 9 வசனத்திலே தேவன் நம்மை மன்னிப்பதற்கு சுத்திகரிப்பதற்கு நீதி முன்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். உன்னியவான் 1:7 வசனத்திலே நாம் ஒளியிலே நடப்போம் என்று சொன்னால் ஒருவரோட ஐக்கியப்பட்டிருப்போம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆகவே மனசாட்சி என்பது மிக முக்கியமான நம்முடைய ஆவின் ஒரு பங்கா இருக்கிறது, ஒரு பகுதியா இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்திலேயும் ஒரு பெரிய பங்கா இருக்கிறது. ஆகவே கண்களை எப்படி நீங்கள் பாதுகாக்கலோ அதே போல மனசாட்சியும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனசாட்சியிலே குது அது எதற்கு ஒப்பா இருக்கிறது, சரீரத்தில் இருக்க காணப்படுகிற வலியை போல. ஒரு முள் உங்கள் காலில் குத்தி விட்டால் உடனடியாக நீங்கள் வலியை உணர்கிறீர்கள். அந்த வலி அது ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அந்த வலி உங்களுக்கு உணரவில்லை என்று சொன்னால் அந்த முள் உங்கள் பாதங்களிலேயே இருக்கும். உங்களுக்கு அப்பாதத்தில் முள் இருக்கிறது என்று தெரியாது. அது அங்கே உங்களுக்கு நோய் தொற்று கிருமிகளை கொடுத்து அது உங்கள் காலை பாதிக்கும். அங்கே சீழ் பிடித்து அது புண்ணாகவும் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் உங்களுக்கு உணர்வே இல்லை, அந்த வழியை உணர மாட்டீர்கள். கடைசியாக உங்களுடைய காலிலே சதை சீரழிவு ஏற்படுகிறது, அந்த காலை வெட்டி எடுக்க வேண்டி வரும். ஆகவே உங்கள் காலிலே வேதனை இல்லை என்று சொன்னால் என்ன கொடுமை, ஆனால் வலி இருக்கிறது சொன்னால் உங்கள் கால்கள் இது பாதுகாக்கிறது. ஆகவே வலி என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு வயிற்று வலி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், உங்கள் வயிற்று வலி வந்து வைத்துக் கொள்வோம், அது உங்களுக்கு ஒரு கவலையை கொடுக்கிறது. ஏனென்றால் சரீரத்தில் ஏதோ ஒன்று தவறா இருக்கிறது என்பதை அது குறிக்கிறதா இருக்கிறது. அந்த வலி அது உங்களை டாக்டருக்கு போக வைக்கிறது. அந்த டாக்டர் போய் உங்களை பரிசோதித்து பார்த்து ஆமாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த மருந்தை சாப்பிடுங்கள், அது உங்களை சுகமாக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மருந்தை எடுத்தால் ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் உங்களை பிரச்சனை நீங்குகிறது. ஆனால் ஏனென்றால் அந்த பிரச்சனையை ஒரு வழி மூலமா தான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். வழியே இல்லை, உங்கள் உள்ளத்தில் உங்கள் உடலில் ஏதோ ஒரு தவறு வந்துவிட்டது, ஆனால் வழியே இல்லை, அது அப்படியே போய்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும், அந்த வேதனை இல்லாவிட்டால் உள்ளே அழிவு நடந்து கொண்டேதான் இருக்கிறது, கெடுதல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது, அது உங்கள் சரித்து கெடுக்கிறது. ஆனால் நீங்கள் அதை உணரவில்லை. தேவனுக்கு நன்றி, அவர் வேதனை வலி என்கிற ஒரு வரத்தை நம் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் வேதனை உணரலாம். அது இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சரீரம் சீக்கிரமாய் மறித்துவிடும். ஆகவே வேதனைத்தான் வியாதியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதே போலதான் மனசாட்சியும், உங்களுடைய மனசாட்சி உங்களை உணர்த்தும் பொழுது நீ இதை தவறு செய்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு வேதனை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் அதை கண்டுகொண்டாமல் விட்டு விட்டால், அதை கொன்று விட்டால் என்ன நடக்கும், அதை தள்ளிவிட்டே இருந்தால் என்ன நடக்கும், உங்களுடைய மனசாட்சி இனிமேலும் எந்த சத்தமும் கொடுக்காது, உங்களை உணர்த்தவே உணர்த்தாது. ஒரு 2 குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஒரு பொய் சொல்லுகிறது, உடனே முகம் முழுவதுமாய் தெரிந்து விடும் அந்த பொய் சொல்லுகிறது என்று சொல்லி. அதற்கு மறைக்க தெரியாது, அந்த அளவுக்கு அது அறிவாளியாக இல்லை. அந்த பையன் சொல்லுகிறான், இதை செய்தா என்று கேட்கும் பொழுது நான் செய்யவே இல்லை என்று சொல்கிறான். ஆனால் சொல்லும் பொழுதே அந்த அவன் பொய் சொல்லு என்பதை நமக்கு தெரிந்து விடுகிறது. ஏனென்றால் அவன் அந்த அளவுக்கு அறிவாளியாக இல்லை, அதை மறைக்க அவனுக்கு தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், அவன் சொல்லுவதே பொய் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவனுடைய சாட்சி, அவன் மனசாட்சியானது அவனை வேதனைப்படுத்துகிறது. அதே குழந்தை 20 கழித்து பாருங்கள், 20-25 ஆகிவிட்டது, இப்பொழுது எத்தனையோ பொய்களை சொல்லுகிறான். ஆனால் அதை குறித்து முகத்திலே நாம் அறியவே முடியாது. அவன் இதா இப்படியா என்று சொல்லி அவன் எனக்கு என்ன பேசுகிறீர்கள் எதற்கு தெரியாதே என்று சொல்லி நீங்கள் நம்பும்படிக்க அவன் பொய் சொல்லிவிடுகிறான். உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளவு நல்ல நடிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நாம் நடிப்பது மிகவும் எளிதாய் மாறிவிடுகிறது, பொய் சொல்வது எளிதாய் மாறிவிடுகிறது. நாம் ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியுடைய சத்தத்தை கொன்று விட்டோம். அநேக ஆண்டுகளாக அதை கொன்று விட்டோம். இந்த வழியிலே உங்களையும் நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். இதனால தான் அநேகர் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மனசாட்சியின் சத்தத்தை கொன்று விடுகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் மனசாட்சியின் சத்தத்தை கொன்று விடுகிறார்கள். அவர்கள் இச்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பாலியல் இச்சையை கொண்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனசாட்சி கொள்ளும் வரைக்கும் இச்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சுத்தமாக இருப்பதே கூடாத காரியமாய் மாறிவிடுகிறது. ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை திறந்து கொடுத்தால் அவர் நம்முடைய மனசாட்சியை புதுப்பிக்க முடியும், மிகுண்டு உணர்வுள்ளதாய் மாற்ற முடியும். கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய மனசாட்சி மிகவும் உணர்வுள்ளதாய் மாறுகிறது. நாம் மீண்டும் ஆவிக்குரியவர்களாய் மாற முடியும். இதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. இது உங்களுக்கும் தயாராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லுங்கள், என்னை மன்னியும் ஆண்டவரே, சுத்திகரிக்கும் ஆண்டவரே, ஆவியிலே நிரப்பும் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.